அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 28 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற மூத்த இஸ்ரேலிய அரசியல்வாதி ஷிமோன் ஃபெரஸ் காலமானது குறித்த செய்தி, காவிரி நீர் பங்கீடு பிரச்சினையால் தமிழக விவசாய தொழிலாளர்கள் குறிப்பாக பெண் தொழிலாளர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்த பேட்டி,
இப்போதைக்கு அரசு வந்து இத பத்திய எந்த கவலையுமே இல்லாம கண்டு கொள்ளாமதான் இருக்காங்க. அதனாலதான் இவங்க வந்து குடும்பம் குடும்பமாக வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை வந்து உருவாகியிருக்கு.
இலங்கை மட்டக்களப்பு பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை போக்க வேண்டி நடைபெற்ற போராட்டம் குறித்த செய்தி,
பள்ளிக்கூடத்துக்கு குளிப்பு இல்லாம பள்ளிக்கூடமும் இல்லாம கிடக்குது எங்களுக்கு. இதுவரையும் எந்த அரசாங்கமும் இவரும் எங்களுக்கு இந்த தண்ணி பிரச்சனையை தீர்த்து தராங்க.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவகுமார், உலகநாதன் மற்றும் விஷ்ணுபிரியா.
கடந்த 2014 ஆண்டு கிழக்கு யுக்ரைனில் சுட்டு வீழ்த்தப்பட்ட மலேசிய விமானம் குறித்து விசாரணை செய்து வரும் சர்வதேச விசாரணை குழுவினர் விமானத்தை வீழ்த்திய ஏவுகணை ரஷ்ய ஆதரவு போராளிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்டதாக தெரிவித்தனர். தங்கள் விசாரணையின் ஆரம்பகட்ட கண்டுபிடிப்புகளை வெளியிட்ட இந்த குழு ஒரு குறிப்பிட்ட திடலை இந்த ஏவுகணை ஏவப்பட்ட தளமாக சுட்டிக்காட்டியுள்ளது. ரஷ்ய தயாரிப்பான பியூகே ஏவுகணைகள் ரஷ்யாவிலிருந்து கொண்டு வரப்பட்டதாகவும் அதற்கு அடுத்த நாள் ஏவுகணையை இயக்கும் வாகனம் அங்கிருந்து ரஷ்யாவுக்கு திரும்பியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர்.
சிரியாவின் அலெப்போ நகரில் தாக்குதல்களை நிறுத்த ரஷ்யா உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் சிரியா தொடர்பாக ரஷ்யாவுடன் உள்ள அனைத்து தொடர்புகளையும் அமெரிக்கா இடைநிறுத்தும் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சரிடம் அமெரிக்க வெளியுறவு செயலர் ஜான் கெரி தெரிவித்துள்ளார். ரஷ்ய அமைச்சருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய ஜான் கெரி, சிரியாவில் தீப்பிடிக்கக்கூடிய மற்றும் பதுங்கு குழி குண்டுகள் பயன்பாட்டிற்கு ரஷ்யாதான் பொறுப்பு என்று கூறினார். வெள்ளிக்கிழமையன்று கிளர்ச்சியாளர் பிடியில் உள்ள கிழக்கு அலப்போவில் நடந்த தாக்குதல்களில் 96 குழந்தைகள் கொல்லப்பட்டதாக ஐநாவின் குழந்தைகள் நல அமைப்பான யூனிசெஃப் தெரிவித்துள்ளது.
கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் பெறுவதை தடுக்கும் முயற்சியாக குற்றவியல் சந்தேக நபர்கள் மற்றும் சாட்சிகளில் நடைபெறும் உரையாடல்கள் அனைத்தையும் ஒளிப்பதிவு செய்யுமாறு சீன போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சீனாவின் பொது பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த உத்தரவு சந்தேக நபர்கள் மற்றும் சாட்சிகளிடமிருந்து பெறப்படும் ஆதாரங்களை போலீசார் தரப்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றது. இந்த புதிய வழிகாட்டுதல்கள் சட்ட அமலாக்க அதிகாரிகள் தங்கள் கையாளும் வழக்குகள் குறித்து தங்கள் வாழ்நாள் முழுவதும் பொறுப்பு கூற வேண்டும் என்ற நிலையை உருவாக்கியுள்ளது.
லண்டனைச் சேர்ந்த மதுபான ஜாம்பவானான எஸ்ஏபி மில்லரின் பங்குதாரர்கள் அந்நிறுவனத்தின் போட்டியாளரான ஹான்ஹைசர் பூஷ் என்பவ் நிறுவனம் சாப் மில்லர் நிறுவனத்தை எடுத்துக்கொள்வதற்கு ஒப்புதல் அளித்துள்ளனர். இந்த இணைப்பு ஒப்பந்தம் 100 பில்லியன் டாலர்களுக்கும் மேல் மதிப்பு கொண்டதாகும். இந்த இணைப்பின் மூலம் எஸ்ஏபி மில்லர் நிறுவனம் உலகின் மிகப்பெரிய பியர் மதுபான நிறுவனமாக உருவெடுக்கும். உலகின் மொத்த பியர் உற்பத்தியில் 1/3 இனி இந்த நிறுவனத்திலிருந்து உற்பத்தியாகும்.
இந்தியா, வங்கதேசம், பூட்டான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள் பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள சார்க் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதிலிருந்து விலகியுள்ளன. இந்த பிராந்திய குழுவின் தற்போதைய தலைமை பொறுப்பில் உள்ள நேபாளத்தின் அதிகாரிகள் தாங்கள் இன்னமும் இந்த கூட்டம் திட்டமிட்டபடி நடக்கும் என்று நம்புவதாக தெரிவித்தார். செவ்வாய்க்கிழமையன்று பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் தீவிரவாதம் ஆகிய இரண்டு அம்சங்களும் ஒன்றாக இருக்க முடியாது என்று தெரிவித்த இந்தியா இந்த உச்சி மாநாட்டிலிருந்து முதல் நாடாக விலகியது. இந்திய நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரில் ஒரு இராணுவ முகாம் மீது நடந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து ராஜ்ய ரீதியாக பாகிஸ்தானை தனிமைப்படுத்த இந்தியா எடுக்கும் முயற்சிகளின் அண்மைய ஆதாரங்கள் இவை என ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தியரங்கம். முதலில் பன்னாட்டு கண்ணோட்டம். அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற மூத்த இஸ்ரேலிய அரசியல்வாதி ஷிமோன் பெரஸ் காலமானார். அவரின் அரசியல் வாழ்க்கை குறிப்பை தொகுத்து தருகிறார் தங்கவேல்.
இஸ்ரேல் நாட்டின் பிரதமராக 2 முறையும் அதிபராக 1 முறையும் பதவி வகித்த மூத்த தலைவரும் அரசியல்வாதியுமான ஷிமோன் பெரஸ் தனது 93வது வயதில் காலமாகிவிட்டார். போலந்தில் நூலகர் மற்றும் மர வியாபாரியின் மகனாக 1923 பிறந்த ஷிமோன் பெரஸ் அப்போது பிரிட்டிஷ் ஆளுகைக்குட்பட்ட பாலத்தீனத்தில் 1934 குடியேறினார். 1948 இஸ்ரேல் உருவான போது இருந்த அரசியல்வாதிகளில் இவரும் ஒருவர். ஆரம்பகால அரசியல் வாழ்க்கையில் அவர் கடும்போக்காளராக கருதப்பட்டார். ஆனால் 1990களில் பாலத்தீனர்களுடன் அரசியல் ஒப்பந்தம் ஒன்று எட்டப்படுவதற்கு அவர் முக்கிய பங்காற்றி அதற்காக யாசர் அரஹபத் மற்றும் இஸ்தாக் ராபினுடன் இணைந்து 1994 அமைதிக்கான நோபல் பரிசை வென்றார். பாலத்தீனர்கள் இஸ்ரேலின் நெருங்கிய நாடு என்றும் ஒரு கட்டத்தில் நெருங்கிய நண்பர்களாக மாறுவார்கள் என்றும் ஒரு முறை அவர் கருத்து தெரிவித்தார். தனது 29வது வயதில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் மிக இளைய டைரக்டர் ஜெனரலாக பொறுப்பேற்றார். இஸ்ரேலின் அணுசக்தி திட்டத்தின் தந்தை என்று அறியப்படும் அவர் பிரான்சுடன் இரகசியமாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு அணுசக்தி தொழில்நுட்பத்தை பெற்று டிமோனாவில் அணு உலை கட்ட வழிவகுத்தார். அணுசக்தியை நோக்கி சென்றது ஏன் என தனது 90வது பிறந்தநாளுக்கு சற்று முன்னதாக பிபிசியின் லீஸ் டுசெட்டுக்கு சிறப்பு பேட்டியளித்த ஷிமோன் பெரஸ் கூறினார், ஆமாம், எங்களை பாதுகாக்க வேண்டுமே, நாங்கள் தனியாக நின்றோம், எங்கள் பக்கம் யாரும் வரவில்லை, நாங்கள் 650,000 மக்கள் இருந்தோம், அணுசக்தி எங்களை பாதுகாப்பதற்காகத்தான், இன்று எங்களை யாரும் அழிக்க முடியாது என்றார் ஷிமோன். அவரது மறைவு குறித்து இரங்கல் தெரிவித்த இஸ்ரேலின் தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு, ஷிமோன் நமது நாட்டுக்காகவும் அமைதிக்காகவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். நம் மக்களை காக்க அவர் பெருமளவில் பணியாற்றியுள்ளார். அனைவருக்கும் அமைதி மற்றும் வளமான எதிர்காலத்துக்காக அவர் தனது இறுதி நாட்களை செலவழித்தார். அதற்காக நாடும் அவரை நேசித்தது என்றார் நேதன்யாகு. ஷிமோன் பெரஸுடன் செனட்டராக தான் சந்தித்ததை நினைவு கூர்ந்துள்ள அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா, இஸ்ரேல் பல சவால்களை சந்திப்பதை நேரில் பார்த்த காரணத்தால் ஷிமோன் பெரஸ் என்றைக்குமே இஸ்ரேல் பாலத்தீனம் இடையிலான அமைதி முயற்சிகளை கைவிடவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். வரும் வெள்ளிக்கிழமை ஜெருசலத்தில் நடைபெறவுள்ள ஷிமோன் பெரஸின் இறுதி சடங்கில் ஒபாமா, பிரின்ஸ் சார்ல்ஸ், போப் பிரான்சிஸ் உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
தங்கவேல் செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது தமிழக கண்ணோட்டம். காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து கர்நாடகாவில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து பெங்களூருவில் உள்ள செய்தியாளர் முத்துமணியிடம் கேட்டார் தங்கவேல்.
அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு இன்று முதல்வர் சித்தராமையா அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளம் தவிர கடந்த முறை அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளாத பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் பேசிய அனைத்துக் கட்சி தலைவர்களும் கடந்த செப்டம்பர் 23 சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம். அந்த தீர்மானத்தின்படி காவேரி நதிப்படையில் உள்ள 4 அணைகளில் இருப்புள்ள தண்ணீரை வந்து குடிநீருக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும், வேற எந்த பயன்பாட்டுக்கும் நாம் திறந்துவிடக்கூடாது என்று கூறியிருந்து அதை பற்றி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அந்த தீர்மானத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும், இதில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடாது, இதையே நாம் தீர்மானம் எடுத்துக்கொண்டு நாளை வந்து உச்சநீதிமன்றம் இதை சொல்ல வேண்டும் என்று அனைத்துக் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்தார்கள். இது தவிர சட்ட வல்லுநர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் கூறும்போது 23வது தீர்மானத்தை நிறைவேற்றும் போது கர்நாடக அணையில 27.6 TMC தண்ணீர் இருந்தது. இப்போதைக்கு 4 TMC கூடுதலாக வரத்து அதிகரித்து இப்போது 31.2 TMC தண்ணீர் இருப்பதால் தமிழகத்துக்கு 1.5 TMC தண்ணீரை திறந்து விடுவதால் சட்டமன்றத்துடைய உரிமையை நாம் பறிப்பதாக ஆகாது, அதே போல உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மதிப்பதாக ஆகும் என்று கருத்து தெரிவித்தார்கள். இதை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது நாங்கள் இதை குறித்து வந்து அமைச்சரவை கூட்டத்தில் பேசி முடிவெடுப்போம் என்று தெரிவித்தார்.
அதை தொடர்ந்து நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது?
அமைச்சரவை கூட்டம் பிற்பகல் 2 தொடர்ந்து 4 இந்த கூட்டம் நடந்தது. நாளை வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் பேரில் மத்திய அமைச்சர் உமா பாரதி தலைமையில் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை காலை 11:30 நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் கர்நாடகத்தின் சார்பில் முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் கர்நாடக நிலையை எடுத்திருப்பது என்றும் அந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவை தொடர்ந்து கர்நாடகத்தின் நிலைப்பாடு என்ன, அதனுடைய முடிவு என்ன என்பதை நாளை முடிவு செய்வோம், அதுவரை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அதாவது தமிழகத்தில் தண்ணீர் திறந்துவிடும் என்ற உத்தரவை நாளை வரை ஒத்திவைப்பதாக அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள்.
செய்தியாளர் முத்துமணி. காவிரி நீர் பங்கீடு பிரச்சினையால் தமிழக விவசாய தொழிலாளர்கள் குறிப்பாக பெண் தொழிலாளர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்து தமிழக விவசாய தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்த தமிழ் செல்வியிடம் கேட்டேன்.
கடந்த 5 பாத்தீங்கன்னா சுத்தமா குறுவைங்கிறதே இல்ல. சம்பவம் இந்த வருஷம் வந்து ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. இன்னும் அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறதே நம்மளுக்கு வந்து கேள்விக்குறியா இருக்கு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய மோசமான நிலைமை. தஞ்சை மாவட்டத்துல கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்கள் விவசாய தொழிலாளர்களாக வந்து இருக்காங்க. அதுல டெல்டா மாவட்டங்கள்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு மேல இதுல வந்து இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க அத்தனை பேருடைய வாழ்வாதாரமும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகி இன்னைக்கு எல்லாம் குடும்ப குடும்பமாக இதை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு.
இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் குறிப்பா பெண் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் என்னவா இருக்கு?
பெண் தொழிலாளர்கள் இல்லைன்னா விவசாயமே இல்லை. அவங்கதான் நடவுக்கு போறவங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க ஒரு ஏக்கருக்கு 15 பேர் 18 பேர் வந்து நடவு நடுவாங்க. அதே மாதிரி களை பறிக்கிறது அவங்களுக்கு முக்கியமான இது. அதுலயும் ஒரு 15 பேர் ஒரு ஏக்கருக்கு செய்வாங்க. இப்ப வந்து ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் ஒரு ஆள் வந்து இந்த வேலையை வந்து செய்வாங்க. அப்படியே அந்த 60 நாள்ல செய்யக்கூடிய வேலையை வச்சுதான், அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் அவங்க 1 வருஷத்தையும் அவங்க வந்து ஓட்டி ஆகணும்.
விவசாய தொழிலாளர்களுக்கு இருக்கிற மாற்று வழிகள் என்னென்ன?
இப்போதைக்கு அரசு வந்து இத பத்திய எந்த கவலையுமே இல்லாம கண்டு கொள்ளாமதான் இருக்காங்க. அதனாலதான் இவங்க வந்து குடும்பம் குடும்பமாக வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை வந்து உருவாகியிருக்கு. இப்ப இங்க வந்து இருக்கக்கூடியது என்னன்னா, ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கணும், எந்த தொழிற்சாலைகளுமே கிடையாது. அப்படி ஒரு மாற்றுக்கான வேலையே இங்க வந்து அவங்க வந்து அரசு வந்து யோசிக்கல அப்படிங்கறதுதான். இங்க உள்ள ஜனங்களுக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு புரியாமதான் இருக்காங்க. இதுவரைக்கும் எந்த மாற்று உருவாகல. இந்த 100 நாள் வேலையாவது அவங்க முறையா கொடுக்கலாம்னா அதையும் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 200 நாள் வேலையாவது கொடுக்கலாம். இந்த சம்பளத்தை ஒரு 300 ரூபாய் ஏற்றி கொடுக்கலாம். இப்போதைக்கு தேவை அது வந்து விவசாய தொழிலாளர் பெண்களுக்கு வந்து உதவியா இருக்கும்.
தமிழ் செல்வி. தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள குடிநீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ள 10க்கும் மேற்பட்டுள்ள கிராம மக்கள் இன்று போராட்டம் நடத்தினர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இன்று மட்டக்களப்பு நகரில் ஒன்று கூடி கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கலடி பதுளை வீதியிலுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களின் குடிநீருக்கான உரிமையை வலியுறுத்தி இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
குளிக்கிறது தண்ணி இல்லாமல் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊரில் வந்து நாங்கள் குளிக்கலாம். மற்றது குமரத்துள்ளியில் நாங்கள் 1 மணி 2 மணிக்கு அங்கே உங்களை எப்படி ஐயா நாங்கள் குளிக்க வாங்கிறவர்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிற உங்களுக்கு குளிப்பு இல்லாமல் பள்ளிக்கூடமும் இல்லாமல் கிடக்குது. எங்களுக்கு இதுவரையும் எந்த அரசாங்கமோ இவரும் எங்களுக்கு இந்த தண்ணி பிரச்சனையே தீர்த்து தராங்க. நாங்கள் அந்த ஊரில் போயிருந்து 72 வருஷம் விட்டேன். எங்களை ஜானைக்கும் பயம் புள்ளியில் கொண்டு தான் நீங்கள் போகிறதுக்கு. அதுக்குள்ளே ஜானையும் வருது தண்ணி குடிக்க. நாங்கள் அதுக்குள்ளே குளிக்க போனால் ஜானை வருது. கொஞ்சான கஷ்டத்தில் நாங்கள் ஈடுபடுறோம். கடவுளுக்கு ரெண்டாவதாக எங்களுக்கு இந்த தண்ணி பிரச்சனையை மட்டும் நீங்கள் தீர்த்து தர வரணும்.
தங்களின் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பது என்றால் தேசிய நீர்வளங்கள் சபை மூலம் குழாநீர் திட்டம் தேவை என்றும் அவர்களால் வலியுறுத்தி கூறப்படுகின்றது.
கிணறு வெட்டி 150 அடி ஆழமாக வெட்டினாலும் எங்களுடைய கிராமங்களில் கல்லு மலையில் தான் பிரதமாக காணப்படுகின்றது. இந்த 7, 8, 9 இந்த மாத பகுதியில் முற்றாக தண்ணி வற்றி போயிருக்கும். அதுக்கு பிறகு எங்களுடைய கிணத்துகளில் கல்கள் தான் அதுக்குள்ள நீடிக்கும். என்னை பொறுத்தவரையும் நான் 3வது தலைமுறையாக நாங்கள் சந்திச்சு வருவது இந்த குடிநீர் பிரச்சனை தான். எங்களுக்கு தேசிய நீர்வளங்கள் அதிகார சபையினால் ஏனைய இடங்களுக்கு வழங்கியது போல எங்களுடைய பதுளை வீதி மக்களுக்கும் எல்லா கிராம மக்களுக்கும் இந்த குடிநீரை பெறுவதன் நோக்கமாக
கவனயீர்ப்பு போராட்டத்தின் பின்னர் இது தொடர்பான மனு ஒன்றும் அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டது.
ஆர். உதயகுமார். விடுதலை புலிகளின் ஊடக இணைப்பாளராக இருந்த தயா மாஸ்டரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை பரிசீலனை செய்ய வேண்டியுள்ளது என வவுனியா மேல் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
விடுதலை புலிகளின் ஊடக இணைப்பாளராக இருந்த தயாமாஸ்டர் என்று அழைக்கப்படும் வேலாயுதம் தயாநிதி அவர்களுக்கு எதிரான வழக்கின் குற்றப்பத்திரம் சட்ட வலுவற்றது என்ற காரணத்தினால் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என வவுனியா மேல் நீதிமன்றத்தில் இன்று கோரப்பட்டது. இறுதி யுத்தத்தின் போது விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்திலிருந்து இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் வந்த பொதுமக்களை தடுத்து நிறுத்தியதாக அவசரகால சட்ட விதிகளின் கீழ் தயாமாஸ்டர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கில் அவருக்காக சட்டத்தரணை சுமந்திரன் அவர்கள் முன்னிலையாகி இன்று ஒரு மணித்தியாலத்திற்கு மேலாக வாதம் புரிந்தார்.
சென்ற தவணை நான் முன்னறிவித்ததன்படி ஒரு பூர்வாங்க ஆட்சேபனையை எழுப்பி வாதிட்டிருந்தேன். இவரை குற்றம் சாட்டியிருக்கிற குற்றப்பத்திரிகை சட்ட வலு அற்றது என்றும் அந்த குற்றப்பத்திரிகையிலே இவர் செய்ததாக சொல்லப்பட்ட விடயம் சட்டத்தின் பிரகாரம் ஒரு குற்றம் அல்லவென்றும் அவசரகால விதிமுறைகளாக சொல்லப்படுகிற விதிமுறைகள் அவசரகால விதிமுறைகள் அல்லவென்றும் அவை பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தில் 5ஆம் பிரிவுக்கு அப்பாற்பட்டதென்றும் அதே வேளையிலே அரசியலமைப்பு சட்டத்திலே அடிப்படை உரிமைகள் அத்தியாயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமைகளையும் மீறுவதாக அமைந்திருக்கிற காரணத்தினாலும் நியாயமற்றவையாக இருக்கின்ற காரணத்தினாலும் தெளிவற்றதாக இருக்கின்ற காரணத்தினாலும் அது சட்ட வலுவற்ற விதிமுறைகள் என்று தீர்ப்பளித்து அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற வாதத்தை முன்வைத்திருக்கிறேன்
என்றார் சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள். குற்றச்சாட்டு தொடர்பான அவசரகால விதிமுறைகள் குறித்து ஆராய வேண்டியிருப்பதனால் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது.
மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.